إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار இஸ்லாத்தில் மார்க்க கல்வி கற்பது கட்டாயமாகும். இன்றைய நேரத்திலே இந்த தலைப்பு எதற்காக என்றால், இன்ஷா அல்லாஹ் வர இருக்கின்ற சனிக்கிழமை 27ஆம் தேதி எமது தலைமையகத்தில் தர்பியத்து ஒன்று கூடல் நிகழ்ச்சி ஏற்பாடாகி உள்ளது. யாருக்கு ஈமானிலே பலகீனம், அறிவிலே குறைபாடு இருக்கிறதோ அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்க செய்யவும் விளக்கங்களை தெளிவுபெறக்கூடியதாகவும், இன்னும் யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அத்தகைய நோயாளிக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியதாகவும் அத்தகைய உரைகள் காணப்படுகின்றன. உபதேசம் ஏற்கனவே மார்க்க அறிவுகள் நாங்கள் கேட்டுவிட்டோம், எங்களுக்கு தெரிந்த விடயங்களெல்லாம் போதுமாகி உள்ளது என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வமா ஊத்தீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு சொற்பமாகவே தவிர நீங்கள் அறிவு கொடுக்கப்படவில்லை. இன்னொரு வசனம் வருகிறது, இந்த பாட வகுப்பிலே வாசித்து காட்டப்படும். குர்ஆன் விளக்கம் விஷயத்திலே சொல்லும்போது, ரப்பி ஜிதினி இல்மா என்று நபியை பார்த்து குல், கூறுவீராக, இவ்வாறு கூறு, ரப்பி ஜிதினி இல்மா என்று துவா கேட்பீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால், என்னுடைய ரப்பே, எனக்கு அறிவை அதிகப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். ஒருவன் உயிர் வாழ்வதற்கு அவனுக்கு மிக பிரதானமாக உயிருக்கு அவசியமானது உடலாகும். உடல் நல்ல முறையில் இயங்குவதற்கு உணவு, குடிபானம், நல்ல மூச்சுக்காற்று அவசியமாகும். அன்றாடம் அது விழுந்து கொண்டிருந்தால்தான் அவன் உற்சாகமாக, ஆரோக்கியமாக, அவன் நிம்மதியாக உயிர் வாழ்வான். அதுபோல மறுமை வாழ்வுக்கு ஒருவர் சீராக மார்க்கத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்கு மிக அவசியமாக இருப்பது மார்க்க கல்வி அறிவாகும். இது ஒவ்வொரு முஸ்லீமும் அவர் இபாதத் செய்வதற்கு ஒரு முக்கிய கடமை இருக்கிறது. ஒருவர் சொன்ன சொல்லை கேட்டு அப்படியே கட்டுப்பட்டு நடப்படு என்பது வெளிப்படையிலே இபாதத் என்று பொருள்பட்டாலும், அதை விளங்கி அவரவர் உணர்ந்து செய்யும் போது அந்த இபாதத் உயிரோட்டம் பெறுகிறது. எதற்கு நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறேன், அதனுடைய நோக்கம் என்ன, இதனால் என்ன பயன் என்று உணர்ந்து அந்த வேலையை செய்யும் போது அதனுடைய கூலிகள் அதிகமாகிறது, அவருடைய அந்தஸ்துகள் அதிகரிக்கப்படுகிறது. உலக விடயத்திலும் ஒரு தொழிலை, ஒரு வேலையை செய்யும் போது எதற்கு செய்கிறேன் என்று தெரியாமல் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை அறகுறையாக செய்து முடித்தால் அந்த வேலைக்கு எந்த பெருமதியும் இருக்காது, யாருமே அதை மதிக்க மாட்டார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தம், அதனுடைய நோக்கம் சரியான முறையில் அறியப்பட்டு அந்த வேலையை அழுத்தம் திருத்தமாக சீராக செய்து முடிக்கும் போது காலத்துக்கும் அது பாராட்டப்பட்டு கொண்டிருக்கும் உலக விஷயத்தில். இதுபோல அல்லாஹு தஆலா மறுமை விஷயத்தில் இபாதத் ஒருவர் செய்ய வேண்டுமென்றால், அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டுமென்றால், அதற்கு முதலாவது அறிவு அவசியமாகும். அந்த அறிவு கிடைக்கக்கூடிய இடம் ஜமாத்துடைய மதரசாவிலே என்று அல்லாஹ் எங்கேயுமே சொல்லவில்லை. அது ஒரு ஏற்பாடு. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஜும்ஆக்களை கடமையாக்கி இருக்கிறான். இது போல உபதேசங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பள்ளியிலே நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஒரு முஸ்லீம் தெரிந்த விடயத்தை எந்த நேரத்தையும் வேண்டுமானாலும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கலாம். அதே போல இந்த தர்பியத்து நிகழ்ச்சிகள், இதனூடாக நாங்கள் கொடுக்கப்படக்கூடிய ஆதாரங்கள், உபதேசிக்கப்படக்கூடிய விளக்கங்களை நாங்கள் குறித்து கொண்டு மனதிலே ஏற்றி கொண்டால் எங்களுடைய வாழ்வுக்கு அது பெரும் ஒரு நடைமுறையாக, பிறருக்கும் போதிப்பதற்கும் ஒரு உந்துதலாக, நன்மைகளை அதிகரிக்க செய்யக்கூடியதாக, ஒரு முஸ்லிம் மூமினுடைய தரத்துக்கு மேலோங்குவதற்கு அது பெரும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இப்படி இருந்தால்தான் மறுமையிலே அவருக்கு அந்த கிடைக்கின்ற கூலியை விட அதிகமான கூலி கிடைக்கும். ஆதமுடைய பிள்ளைக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம் கொடுக்கப்பட்டாலும் அவன் அடுத்த ஒரு ஓடை கிடைக்க வேண்டும் என்றே எண்ணுவான், விரும்புவான். எந்த ஒரு நியமத்தாக இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அருளை அவன் பெற்றுக்கொண்டு இன்னும் வேண்டும், இதைவிட இன்னும் வேண்டும் என்றுதான் அவன் எண்ணுவான். இது அவனுடைய தப்பு அல்ல, அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். சாதாரண உலக அற்ப விடயத்திலே நாங்கள் இப்படி இருக்கும் போது, மறுமையில எங்களுக்கு அல்லாஹாலா கூலியை நாங்கள் அதை பெறும் போது இதைவிட அதிகமாக இல்லையே என்ற இயக்கம் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. அதை நிவர்த்தி செய்யக்கூடியதுதான் இந்த மார்க்க அறிவு. எந்த அளவுக்கு நாங்கள் படித்து 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 ஒரு விஷயத்தை நாங்கள் உள்ளத்திலே ஏற்றி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளம் விரிவடைந்து விரிவடைந்து தெளிவு பெறுகிறது. இதை அல்லாஹாலா சுருக்கமாக சொல்கிறான், ஒமை உம்மின் பில்லா, யார் இப்படி அல்லாவை அறிந்து நம்பிக்கை கொள்கிறார்களோ, அல்லாண்டா அல்லாஹ் சார்ந்த எல்லாவும் தான். எகுதி கல்பகு, உள்ளத்துக்கு அல்லாஹால என்ன செய்கிறான் என்றால் வழிகாட்டுகிறான். அப்ப உள்ளத்துக்கு வழிகாட்டினால் தெளிவுக்கு மேல் தெளிவுக்கு மேல் அது பிறந்து மனிதனுடைய தன்மை மேலோங்குகிறது. படைப்புகள், ஏனைய பிராணிகள், உயிர் பிராணிகள் இருக்கிறது, அதற்கு சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லை, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவன் அறிவை பெற்று பெற்று வளர்க்கும் போது அவன் மென்மேலும் அவன் புனிதனாக அவன் வேற்றுமைப்படுகிறான், அல்லாவிடத்திலே நெருக்கத்துக்குரியவனாக மேலும் ஆகுகிறான். ஷைத்தான் அவனை குழப்ப முடியாது, ஏன், மார்க்க அறிவு இருக்கிறது. ஆகவே அல்லாஹால சொல்லக்கூடிய குரான் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் சரியாக புரிந்து இனி வரக்கூடிய காலங்களில மார்க்க விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்குரிய கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டும். இரண்டாம் அத்தியாயம் பக்கராவில 269 வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், யுத்தில் ஹிக்மத்த மையஷா, நாம் நாடுவோருக்கு ஞானத்தை வழங்குவோம். எல்லாருக்கும் கிடைக்காது, யார் முயற்சி செஞ்சாலும் அது கிடைக்காது. அல்லாஹ் நாடினால் கொடுப்பான். அது எப்படி அல்லாஹ் நாடுவான்? அந்த சான்ஸ், அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறத சொல்ல இல்லை அல்லாஹ். இங்கு ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை வைக்கிறான். 42:13 அந்த வசனத்திலே, 42:13 வசனத்தில் சொல்கிறான், ஓ யஹுதி இலகி மையுனீப், அல்லாவின் பக்கம் யார் மீளுகிறார்களோ அவர்களுக்கு வழிகாட்டுகிறான் அல்லாஹ். அப்ப நாடியோருக்கு என்று சொன்னார் அல்லாஹு தாலா, அவனுக்குண்டு ஒரு இரக்கம் வர வேண்டும். ஒரு அடியார்கள் விஷயத்திலே அருள் புரிவான் எல்லோருக்கும், காபிர்கள், காபிர் அல்லாத முஸ்லிம்கள், ஜாஹிலியத்தில் இருக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் அருள் புரிவான். ஆனால் இரக்கம் என்ற விடயத்தை விசுவாசிகளுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த இரக்கத்திலே நிறைய பரக்கத்து இருக்கிறது. ஆரம்பத்திலே சோதனை நிறைந்தாலும் பின்னால் அதே போல ஒரு சொகுசான சுகமான ஒரு வாழ்வு இருக்காது. அல்லாவின் பக்கம், ஒவ்வொரு சோதனையின் பக்கமும் மீண்டு எந்த விஷயத்திலும் அல்லாவை சார்ந்து, இந்த குரானிலே கூறப்பட்ட ரப்பி ஜிதினி இல்மா என்ற அந்த துவாவையெல்லாம் நாங்கள் கேட்டு எதிர்பார்த்து இருக்கும் போது அல்லாஹ் நாடுவான், நாடி அவருக்கு ஞானத்தை என்ன செய்வான், அதிகப்படுத்துவான். அந்த ஞானம் வழங்கப்பட்டு விட்டால் அந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், வமை யுகுத்தல் ஹிக்மத்தை, யாருக்கு இப்படி ஞானம் கொடுக்கப்படுகிறதோ, பகது ஊத்திய ஹைரன் கசீரா, அதிகமான நலவுகள் அவருக்கு வழங்கப்பட்டவராவார். வமா எத்தக்கரு இல்லா உலுல் அல்பாப், அறிவுடையவர்களை தவிர யாரும் சிந்திக்க மாட்டார்கள். அப்போ ஒருவரை போய் சிந்தி படி என்று சொன்னால் அவருக்கு அறிவு இருந்தால்தான் அவர் செயல்படுவார். ஒன்றும் இல்லாதவருக்கு போய் ஒரு ஆடு மாடுக்கோ மிருகத்துக்கோ போய் இதை விளங்கிக் கொள், ஆனாவைப்படி ஆவணாவைப்படி அலிப் பேத்தே என்று எது சொன்னாலும் அந்த தன்மை இல்லாததனால் அது அடுத்த கட்டம் போகாது. மனிதரும் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறார்கள். வமா எத்தக்கரு இல்லா உலுல் அல்பாப், யாருக்கு அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை தவிர யாரும் அடுத்த கட்டத்தை யோசித்து நகர மாட்டார்கள். அப்ப அறிவு வழங்கப்படுவதற்கு நாங்கள் உள்வாங்கக்கூடிய தன்மையை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். இதுல ஒரு சோம்பேறித்தனப்படுவதற்கு எந்த ஒரு நியாயமும் இல்லை. எது எதெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய போதனைகள் இருக்கிறதோ முதலாவது பரிசீலிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, நபி அவர்களுடைய ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிறதா என்று உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்தி உறுதியாகிவிட்டால் அதனை நாங்கள் உள்வாங்குவதற்கு முதலாவது இபாதத்தான், அது செயல்படுத்துவது இரண்டாவது. முதலாவது உள்ளே ஜீரணிப்பதற்குரிய வழிகளை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். இது முதலாவது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்தான். ஒரு விஷயத்தை புரிந்தால்தான் அடுத்தபடி இயங்குவான். எந்த புரிதலும் இல்லாமல் இயங்க முடியாது. அப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை செய்வதற்கு மார்க்கத்தின் படி நடப்பதற்கு பையத்தை செய்து உள்ளுக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். எதற்கு நுழைந்திருக்கிறோம்? நாங்கள் அல்லாஹ் விருப்பப்படி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து சொர்க்கத்தை பெறுவதற்கு. அப்ப அப்படி நடப்பதற்கு அறிவு முக்கியம். அந்த அறிவு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அறிவை வைத்துக்கொண்டு கியாஸ் பண்ணிக்கிட்டு கெஸிங் பண்ணிக்கிட்டு நாங்கள் அடுத்த கட்டத்தை நகர முடியாது. அப்படி நகரக்கூடியவர்கள்லாம் இதை விட்டு வெளியேறி சென்று விட்டார்கள், அல்லது இதில் இணையாமல் பிரிவில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சொற்ப மார்க்க அறிவை வைத்துக்கொண்டு ஏனைய விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் வெறும் யூகங்கள் தான். இந்த யூகங்கள் இருக்கிறதே அனுமானங்கள், அது உண்மையை விளங்கிக் கொள்ள சிறிதும் பயன்படாது. நாங்கள் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு விஷயத்தையும் மனதில் எண்ணுகிறோம், ஆனால் வேறு ஒன்று நடக்கிறது, யதார்த்தம் வேறு, அது உண்மை இல்லைதானே. ஆனா அல்லாஹு தாலா சொல்லி தருக, எல்லாவற்றையும் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹு தாலா, அவன் இது சரி இது பிழை என்று காட்டி தரும் போது நாங்கள் அதை நம்ப வேண்டும். நம்பினால் அந்த யதார்த்தத்திலே நாங்களும் ஒன்றாகி விடுவோம், சரியானதை பின்பற்றி நன்மைகளை இம்மையிலும் அருமையிலும் பெற்றுக் கொள்வோம். ஆகவே நாங்கள் தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், யாருக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறதோ அவர் அதிகமான நலவுகள் கொடுக்கப்பட்டவர் போன்றாவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜா, பைஹக்கி, தபராணி போன்ற கிரந்தங்களிலே நம்பகமான தரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிம்க்கும் பைஅத்து செய்து இந்த கலிமாவை சொல்லி இஸ்லாத்தில் நுழைந்த முஸ்லிம்கள் ஒவ்வொருவருக்கும் மார்க்கு கல்வி கற்பது கட்டாய கடமையாகும் என்று சொன்னார்கள். எப்படி தொழுவது கடமையோ, வசதி வந்தால் சக்காத்து கடமையானால் கொடுப்பது எப்படி கடமையோ, கொடுக்காட்டி முஸ்ரிக்கு நல்லா சொல்றானே அப்படி ஒரு கடமையோ, அமீருக்கு கட்டுப்படுவது எப்படி கடமையோ, ஜும்மா தினத்தில் ஜும்மாக்கு போவது கடமையோ, அது போல கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் சில விஷயங்களை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். சத்தியத்துக்கு அப்பால் பட்டு நிறைய பிரிவுகள் இருக்கிறது. சில பிரிவுகளை பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. ஒரு அதாவது உலக கல்வியை மையமாக வைத்து பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டும், உலக விஞ்ஞானங்களை அதை நாங்கள் விளங்க வேண்டும், அப்படி உலக கல்வியை விளங்கினால்தான் மார்க்கத்தை விளங்க முடியும் என்று வாதிக்கக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து சொல்வார்கள், இந்த பாருங்க நபி அவங்க சொல்லிக்கிறாங்க, கல்வி என்று பொதுவாக தான் வந்திருக்கிறது, ஆகவே நாங்கள் இந்த விஞ்ஞான கல்வி எல்லா கல்வியையும் நாங்கள் கற்பது கடமை. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், கல்வி கற்பது கூடும், இது எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, அது பயனளிக்கக்கூடிய கல்வியாக இருப்பது முக்கியமானது. பயனளிக்காத கல்வியிலிருந்து நபி அவங்க பாதுகாவல் கோரியிருக்கிறாங்க. அல்லாஹுமீனி அசலுக்க அல்லாஹுமீனி அவுதுபிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ் பயனளிக்காத கல்வியிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாவல் கோருகிறேன் என்று நபி அவங்க சொன்னாங்க. இதை இப்படியே மாற்றி விளங்கலாம், யா அல்லாஹ் கல்வி பயனளிக்காமல் இருப்பதிலிருந்தும் என்னை பாதுகாத்தருள்வாயாக என்றும் பொருள் கொள்ளலாம். ரெண்டும் அடங்கக்கூடிய ஒரு துவா தான் இது, பாதுகாப்பு. அப்போ உலக கல்வி கற்பது கூடும், ஆனால் இவர்கள் எப்படி திரிக்கிறார்கள் என்றால் உலக கல்வி கட்டாயம். ஏன் இந்த ஹதீஸிலே ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் கற்க வேண்டும் என்று பொதுவாகத்தான் இல்ம் என்று வருகிறது என்று முதலில் ஒரு அடிப்படையை விளங்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனிலே, சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம், யா ஐயுஹல்லதீன ஆமனு, நபியை சேர்த்து தான் சொல்கிறான் விசுவாசிகளே, லிம தகூலூன மாலா தஃபலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு ஏன் ஏவுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். முதலில் நபி தவிர்ந்து நடக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நபி அவர்கள் செய்யாமல் யாருக்கும் ஏவ முடியாது, செஞ்சு காட்டி அதைப்படி மக்களுக்கு ஏவ வேண்டும், தொழுது காட்டி தொழுங்கள் என்று சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு காட்டி அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று ஏவ வேண்டும். இப்படி செஞ்சு காட்டிதான் நபி அவங்க எப்படியுமே மார்க்க விஷயங்களை கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உலக கல்வியை நபி அவங்க கட்டிருப்பாங்களா? நாம எல்லாரும் ஏத்துக்கோ, அந்த வாதம் வைக்கக்கூடியவங்களே ஏத்துக்கொள்ற விஷயம்தான், எழுத படிக்க தெரியாத நபி. எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா, ஒரு விவசாயத்தின் போது மகரந்த சேர்க்கை செய்கிற அந்த விஷயத்தை கூட அவங்க தவறாக புரிந்து இதை செய்யாம விட்டு விடுங்களே என்று நபி அவங்க கருத்து சொல்லி, பிறகு அடுத்த விளைச்சலின் போது அந்த அறுவடை ரொம்பவும் குறைவாக இருந்தது. ஏன் இப்படி என்று கேட்கும் போது அன்சாரி தோழர்கள் சொன்னாங்க, யார சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க இப்படி ஒரு கருத்து. அப்ப நபி அவங்க என்ன சொன்னாங்க, அன்தும் அஅலமு பி உமூரி துனியாக்கும், உலக காரியங்களில வந்து நீங்க தான் அறிஞ்சவங்க, ஆனா மார்க்க விஷயமாக இருந்தா அது இல்லையே என்னிடம் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நபி அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப மறுமை சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கான அறிவு நபியோனுக்கு தான் போகணும், சஹாபாக்கள்கிட்ட போகக்கூடாது. சொன்னதே சஹாபாக்கள் தான் நபி அவங்க. அதுலேயும் சில முட்டாள்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களின் ஊடாக நபியை விளங்க தேவையில்லை, ஏன்னா அல்லாஹ்வுத்தாலா மறுமை வரைக்கும் அல்லாஹ்வுத்தாலா அந்த சத்தியத்தை பாதுகாத்திருக்கிறான். நபி சம்பந்தப்பட்ட அந்த விடயங்கள் மட்டும்தான் மார்க்கமாகும், அது தர்பியாவின் போது அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். அப்போ நபி அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க மார்க்க கல்வியை கட்டாயம், அதாவது உலக விடயத்தை கட்டாயம் கற்பதாக இருந்தால் அவங்க கற்றுத்தான் மக்களுக்கு ஏவி இருப்பாங்க. அப்போ நபி அவங்க அனுப்பப்பட்டதெல்லாம் உலகத்திலே எப்படி சீராக சரியாக சொகுசாக வாழ்ந்து மரணிக்க நின்று நபி அவங்க அனுப்பப்படவில்லை. இந்த உலக வாழ்வை நபியோ அல்லாவோ மதிக்கவே இல்லை, விசுவாசிகளோ மதிக்க இல்லை. இந்த உலகம் என்பது ஒரு தற்காலிகமானது, இதுல மறுமைக்காக வேண்டி எப்படி நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு வாழ்ந்துகிட்டு போறோமோ அதற்கான வழிகளை தான் அல்லாவும் தூதரும் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அப்ப நபி அவங்களே உலக விஷயத்தை படிக்காம மார்க்க விஷயத்தான் முழு கவனம் செலுத்திக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவர்களுடைய மனைவிகளிலே மிகவும் பிரியத்துக்குரியவங்க, எப்பொழுதுமே நபி பற்றி பெரும்பாலான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவங்க. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட கேட்கப்பட்டது, நபி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அப்போ அவங்க சொன்னாங்க, நபி அவங்களுடைய வாழ்க்கை என்பது அல் குர்ஆன் ஆகும். அப்போ 114 சூராக்கள் இருக்கிற அல் குர்ஆனில் அந்தபடிதான் அவங்களுடைய எல்லா 23 வருட கால மார்க்க வாழ்க்கை இருந்தது என்று நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி தோழியர்கள் அவங்க சொன்னாங்க. அப்போ இவங்களுக்கான மறுப்பு என்னவென்றால், இவங்களோட வாதத்தில் இவங்க உண்மையாக இல்லை. அப்போ இதில் நபி அவங்க கட்டாயப்படுத்தியது எது என்றால், மறுமையிலே தப்புவதற்கு மறுமையிலே சொகுசாக வாழ்வதற்கு எது அறிவோ அந்த அறிவை ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எமக்கு கடமைப்படுத்தினார். ஆகவே வரக்கூடிய அந்த தர்பியா விஷயத்திலும் நாங்களும் எங்களுக்கு தெரிந்தவர்களையும் நாங்கள் அழைத்து கொண்டு நாங்கள் இந்த கல்வியை கொடுத்து அவர்களையும் எங்களோடு சொர்க்கத்திலே ஒன்றாக வாழ்வதற்குரிய வழிகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், 4:13 வசனம். இந்த வசனம் ஒரு முக்கியமான டேஞ்சரான ஒரு விஷயத்தை விளக்கப்படுத்துகிறது. ஏனென்றா இது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வழிகட்டில போகிறாங்க. நபியை பார்த்து முதலாவது அல்லாஹ் சொல்கிறான் என்ன தெரியுமா, வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்க வ ரஹ்மத்துஹு லஹம்மத் தாயிஃபத்து மின்ஹும் அன் யுதில்லூக்க, அல்லாஹுடைய அருளும் அன்பு மட்டும் உங்களுக்கு இல்லாவிட்டால் அவர்களில் ஒரு கூட்டத்தினர், யாரு அந்த நபியவங்களோட சத்தியத்தில் இணையாம யாரெல்லாம் வழிகேட்டில இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை மறைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள ஒரு சார் அறிக்கிறாங்க, கடுமையாக வாதிக்கக்கூடியவங்க, அவங்க உங்களை என்ன செஞ்சிருவாங்க, வழிகேட்டில் விட்டுருவாங்க. அப்ப என்ன அல்லாஹ்வுடைய அருள், என்ன அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுத்தால அந்த விஷயத்துல மூடலா வச்சுக்கிறான், ஏதோ ஒரு அருள் செஞ்சுக்கிறான் நபிக்கு, அது என்னன்னு சொல்ல இந்த வசனம் பின்னுக்கல்ல விளக்குறான், அது வேறு. அல்ல பொதுவா சொல்றான் இந்த வசனத்துல, எப்படி அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் உங்களுக்கு இல்லாட்டி அவங்க உங்களை வழிகேட்டல ஜமாத்து முஸ்லீம்ல இருந்து உங்களை என்ன செய்வாங்க, குழப்பி வெளியே தள்ளிடுவாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அது என்ன விஷயம் என்று பின்னாடி அந்த வசனம் தொடர்ச்சியாக சொல்கிறான், வமா எதுல்லூன மீன் செய்யும், அவங்க வழிகேட்டுவதற்கு முயற்சி செய்யறாங்க உங்களை திசை திருப்புவதற்கு, தங்களை தாங்களே மேலும் மேலும் வழிகழுத்தி கொள்றாங்க, அவங்களால் எந்த தீங்கும் உங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மத வஅல்லமக மாலம் தகூனு தஅலம், அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். அது என்ன அன்பு, என்ன அருள்? அல்லாஹ்வுடைய கிதாப், அவனுடைய அந்த கிதாபும் அவனுடைய ஹிக்மத்தும். அது என்ன? நபி அவங்களுடைய அந்த சொல் செயல் அங்கீகாரம், சுன்னா, சுன்னத்து நபி. இந்த குரானும் ஹதீஸும் தான் அல்லாஹ்வுடைய அருள். அப்போ இதை வெறுமனே ஒன்றும் தெரியாம, எதையும் விளங்காம சும்மா உள்ளத்தில் மட்டும் நபி அவங்க வைப்பாங்களா? அதை அவங்க கற்றுக்கொள்வாங்க. முதலாவது நபிக்கு இறக்கப்பட்ட வசனமே இக்ரா, வாசிப்பீரா. எப்படி வாசிக்கிறது? அறிந்தால்தான் வாசிக்க முடியும். ஒரு பிள்ளை பிறக்கும் போது அந்த உச்சரிப்பு என்பது உள்ளத்திலே அது பதிவாகினால்தான் நாவிலே வெளியாகும். அப்போ ஒருவர் வாசிக்கக்கூடிய தன்மை என்பது அறிவின் பிரகாரம்தான் வரக்கூடியது. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் இறக்கி நபியை உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் நிறைய பேர் வழிகட்டிலே சென்று விடுவார்கள். அவங்க நபியை வழிகெடுத்துருவாங்க, அல்லாஹ் பாதுகாத்துட்டான். ஏனண்டா, நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்குது, எவ்வளவோ பட்டம் படித்த ஆலிம்கள் எல்லாம் ஜமாத்து முஸ்லீமில் இருந்து முர்த்ததாயி செல்கிறார்கள், அதனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது என்று கருதுகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை புரியாமல் வந்த ஒரு குழப்பமா? உறுதியான ஒரு அறிஞன் சத்தியத்திலிருந்து தவற மாட்டான். இதிலிருந்து வெளியேறி செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அறிஞர்கள் இல்லை, கூழ்முட்டைகள். ஏன் என்று சொன்னா, அவர்கள் வெளிப்படையிலே அறிந்தவர்களை போன்று தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் அவர்கள் இந்த சத்தியத்தை மறுக்கும் போது விளங்கிக் கொள்ளலாம், இவர்கள் சரியாக புரியவில்லை. வெறுமனே அவர்கள் ஒரு விம்பத்தை காட்டுகிறார்கள். காட்டிக்கொண்டு நாங்கள் படித்தவர்கள், மொழியை அரபு மொழியை படித்துவிட்டால் அதை நாங்கள் சும்மா பொய்க்கு சொல்லிவிட்டு தெரியாதவனுக்கு ஏமாற்றி போகலாம் என்று அவர்கள் ஒரு சைத்தானை போன்று அவர்கள் இருக்கிறார்களே தவிர, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய உண்மையான அறிவாளி அவர்கள் இல்லை. வமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ் சொல்கிறான். உலமாக்கள் யார் என்றால், மதரசாவிலே பட்டம் படித்தவர்களோ அல்லது பல்கலைக்கழகங்களிலே பதக்கங்களை வாங்கக்கூடியவர்களோ கிடையாது. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் தான் அடியார்களிலே ஆலிம்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அஞ்சக்கூடியவர்கள் சத்தியத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாவ, அஞ்சாதவர்கள் சத்தியத்திலிருந்து வெளியேறி செல்லக்கூடிய ஜாகில்களாகும். அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, மன் ஃபாரக அல் ஜமாத ஷிபிரன், ஜமாத்திலிருந்து ஒரு சாணளவில் யாரேனும் பிரிந்து செல்கிறானோ, இல்லா மாத்த மீத்தத்தும் ஜாகிலியா, அவனுடைய மரணம் மடமையின் மரணமாகும், அறியாமை கால மரணமாகும், இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள மரணமாகும். ஹதீஸ் நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்ச ஹதீஸ் தான், பையத்து இல்லாட்டி ஜாகிலிய மரணம். அந்த ஹதீஸ் இருக்குதே, அதுக்கு முன் துண்டு என்னன்னு சொன்னா அதுல தெளிவாக வருகிறது, மன் ஹல எதன் மின் தாஅத்தின், எவர் கட்டுப்பாட்டிலிருந்து கையை உருவி கொள்கிறாரோ, லக்கி அல்லாஹ அல்லாவை மறுமை நாளிலே சந்திப்பார், லா ஹுஜ்ஜதலஹு, அவர் தனக்கான எந்த ஒரு சான்றும் இல்லாமல் சந்திப்பார். அப்போ அல்லாஹ்வுக்கு காட்டுவதற்கு ஒரு சான்று வேணும், முஸ்லீமாக வாழ்ந்து குரான் ஹதீஸ் படி நடந்த ஒரு சான்று இருக்கணும். ஏற்கனவே இருந்திருக்கிறார், உருவியதால் எல்லா அறிவும் செயலட்டு போய்விடும். வெளிப்படையிலே மக்கள் பார்வையிலே அறிஞராக இருந்தார் என்று தான் சொல்லப்படுமே தவிர, தற்போது இருக்கக்கூடியவர் அறிவாளி என்று சொல்ல முடியாது. ஏன்? பின்னால் ஷைத்தான் இருந்து கொண்டு வகி அறிவித்துக் கொண்டிருக்கிறான் சத்தியத்தை குழப்புவதற்கு. அதனால் தான் நாங்கள் சவால் விட்டு கொண்டிருக்கிறோம், இந்த சத்தியத்திலிருந்து வெளியேறி செல்லக்கூடியவர்கள் இதே போன்ற ஒரு சரியான கூட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி காட்டட்டும், இதே போல ஒரு சத்தியத்தை காட்ட முடியுமா, இதே போல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடியுமா, ஒரு நேரான வழியை காண்பிக்க முடியுமா என்று கேட்கிறோம். எதற்காக? அவர்கள் மனிதர்களுடைய அந்த குறைவான அறிவின் நம்பிக்கொண்டு போனார்கள், சைத்தான் வழிகெடுத்ததனால் போனார்கள். முட்டாள்தனமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களால் காட்ட முடியவில்லை. மாறாக முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய குறைகளை தான் அவர்கள் தேடி 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 அவர்கள் சொல்ல முடியுமே தவிர மார்க்கத்தை காட்ட முடியவில்லை. இருந்த மார்க்கத்தை குழப்புவதற்கு மறைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப மேலும் மேலும் அவர்கள் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், நரகம் செல்வதற்கு. நரகம் என்று தீர்ப்பாகி விட்டது, அந்த நரகத்திலும் நிரந்தரமான படித்தரங்களும் வேறையாக இருக்கிறது. ஒருவன் சிறைக்கு சென்று விட்டால் அந்த சிறையில ஒரு 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 இடம் இருக்கும், அதை விட ஒரு டேஞ்சரான ஒரு இடம் இருக்கும், அதை விட ஒரு ஆபத்தான இடம் என்று சித்திரவதைகள் பலவிதமாக இருக்கும். ஆனால் இவர்களுடைய அந்த தண்டனைகளை அதிகப்படுத்துவதற்கு சைத்தான் என்ன செய்கிறான், ஒருவர் ஒதுங்கிவிட்டால் அவருடைய நிலை வேறு, நிரந்தர நரகம், அது ஒரு விடயம். ஆனால் இதை மேலும் மேலும் அவர்கள் பாவத்தை சம்பாதிப்பதற்காக சைத்தான் அவர்களை தூண்டி 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 அவர்கள் தங்களுக்கு போட்டி கொண்டு நரகத்திலே விழுவதற்கான அந்த வேலைகளிலே விரைகிறார்கள். ஆனால் முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள், சத்தியத்திலே இருந்து கொண்டு மேலும் மேலும் அல்லாஹ்வுடைய விஷயத்தை கற்க வேண்டும், என்னிடத்தில் என்ன பிழை இருக்கிறதோ திருந்த வேண்டும், பண்பாடுகளிலே திருந்த வேண்டும், உள்ளத்திலே நோய் இருந்தால் அதை திருத்த வேண்டும், சத்தியத்திலே எந்த கோளாறும் ஓட்டைகளும் வந்துவிடக் கூடாது, முனாஃபிக்குகளால் சத்தியம் வந்து குழப்பத்தில் ஆகக்கூடாது என்று கவனித்து கவனித்து இந்த சத்தியத்தை வளர்ப்பதற்கு பாடுபடுவார்கள். அப்ப இவர்களுடைய தரஜா எப்படி இருக்கிறது, இவர்களுடைய தரஜா எப்படி என்று சொன்னால், சொர்க்கத்திலே அவர்கள் மேலும் மேலும் மேலோங்கி செல்வார்கள், இவர்கள் நரகத்திலே கீழ்த்தரமாக கீழே போய்கொண்டே இருப்பார்கள். எப்படி மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே தான் மார்க்க கல்விக்கான ஒரு முக்கியத்துவத்தை நாங்கள் இதனூடாக விளங்கிக் கொள்ளலாம். சத்தியத்திலிருந்து வெளியேறி சொல்லக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால் பட்டு தான் தேடி ஒரு விஷயத்தை உண்டாக்க பார்க்கிறார்களே தவிர, குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு செய்ய போனால் எங்களுக்கு தான் வந்து சேர வேண்டும். ஏனென்றால் ரெண்டு கூட்டம் இருக்க முடியாது. நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இதா பூஈய கலீஃபத்தைன் ஃபக்துலு ஆக்ரம் இன்ஹுமா, ரெண்டு பிரதிநிதிகளுக்கு பைஅத் செய்யப்பட்டால் பிந்தி வந்தவனை போட்டு தள்ளுங்கள் என்று நபி அவங்க சொல்லிட்டாங்க. இஸ்லாமிய கவர்மெண்ட் ஆட்சி இருந்தா எதுக்கு நபி அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ஒருவன், அவனுடைய சத்திய கூட்டம் ஒன்றுதான், ஒரே தலைமை தான். அது அவங்க வரக்கூடிய அமீர்மார்கள் சில நேரங்களில் எங்களுக்கு பிடிக்காட்டியும் இருக்கலாம், இருந்தாலும் அல்லாஹுக்காக சகிச்சுக்கிண்டு இந்த உலகத்துல வாழ்ந்து மறுமைக்காக மரணிச்சிடணும், இப்படி இருந்தா நாங்க வெற்றி பெறலாம். இதற்கு முக்கியமாக தேவையாக இருப்பது மார்க்க கல்வியாகும். அது எங்களுக்கு தெரியும் தானே, நாங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் வச்சுக்கிறோம், ஆரம்ப கால ஆளுக்கு நாங்கள் மதரசாவில் படிச்சுக்கிட்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு அரபு அறிவெல்லாம் தெரியும் இப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்த கூழ்முட்டைகள் தான் இப்பொழுது அது கூட ஒரு அடிமட்ட ஒரு சாதாரண ஒரு பள்ளி தொடர்பு இல்லாத முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இல்லாத அளவுக்கு அவர்கள் தூரமாகி போயிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. இறுதியாக ஒரு குர்ஆன் வசனத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன். 8:29 யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இன் தத்தகுல்லாஹ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சி நடந்தால், யஜ்அல் லகும் ஃபுர்கானா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஃபுர்கானை ஏற்படுத்துவான். ஃபுர்கான் என்று சொன்னால் நல்லது எது, கெட்டது எது, சரியானது எது, பொழையானது எது, ஜமாத்துக்குள்ளே நியாயமானது எது, அநியாயமானது எது என்ற ஒரு ஒரு உணர்வை அல்லாஹ் தஆலா உண்டாக்குவான். அப்ப அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பதற்கு அறிவு அவசியமா, அறிவு இல்லாட்டி அச்சம் வராது. ஒரு ஒருவரை பற்றிய விஷயம் தெரியாமல் அவரோடு நாங்கள் முரண்பட மாட்டோம், நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அல்லாவை பற்றி, அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றிய அறிவு எங்களுக்கு எந்த அளவுக்கு வருகிறதோ அதனுடைய பாரதூரத்தை விளங்கி நாங்கள் என்ன செய்வோம், நல்லது எது கெட்டது எதுன்னு நடப்போம். எங்களுக்கு எதிராக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட அநியாயத்தில் இருந்தாலும் நியாயத்தை கதைப்போம். ஏன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இத்தகுல்லா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள், வக்கு கூ அதாவது அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள், வக்கூலு கௌலன் சதீதா, நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள். நியாயம் கதைக்கும் போது அந்த வார்த்தையில் தான் இருக்கும், நேர்மையா இருக்கணும். தங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் நாங்கள் நியாயத்தை கதைக்கணும், உண்மை கசப்பா இருந்தாலும் உண்மையை சொல்லணும். இப்படி இருப்பது அல்லாஹ் வழங்கிய அறிவின் அடிப்படையில் தான். நாங்கள் அப்படி நடக்காமல், அறிவு இருக்கிறது அதை நாங்கள் கணக்கெடுக்காமல் உள்ளத்துக்கு ஏற்றாமல் இருந்தால் பயம் வராது. நாளடைவில் என்ன நடக்கும், ஆரம்பத்தில் சத்தியத்தை அடிச்சு கதைச்சிக்கிட்டு இருந்தவங்கள்லாம் வெளியே போயிடுவாங்க. ஆனால் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நக்கல் நையாண்டி பண்ணக்கூடியவர்கள் என்ன சொல்வார்கள், உங்களுடைய சொல்லிக்கிட்டு இருந்தவரை வெளியே போய்த்தாரேன். அப்போ நாம் சொல்லுவோம், நபி அவங்களோட காலத்தில் வகி எழுதிட்டு இந்தவரை வெளியே போய்த்தாரு அப்படின்னு சொல்லும்போது அதை அவங்க ஏற்று ஒன்றும் சொல்ல இயலாது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மன்னனுக்கு சொல்லி வாயடைக்க செஞ்சாங்களே, அந்த மாதிரி வாயை மூடுவாங்களே தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க, அறிவை உள்ளத்தில் ஏற்ற இல்லை. சரியான முறையில் அறிவு உள்ளத்தில் ஏறுனா பயம் வரும், அதுதான் சொல்ல வர. பயப்படாதவர்கள் எல்லாம் அறிவற்றவர்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹுடைய அடியார்களிலே பயப்படக்கூடியவர்கள் தான் உலமா, அறிவாளிகள், அறிஞர்கள். ஆகவே இந்த அடிப்படையில் பிறர் எங்களை ஒரு மோலைமார்கள் கூட இருக்கலாம், ஒரு ஆலிம்சாக்களோ கூட இருக்கலாம், எப்படி சவுதியிலே படிச்சுக்கிட்டு வந்தாக்களோ மதினாவில் படிச்சுட்டு வந்தாக்களோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தெரியும், அரபு தெரியுமா, இலக்கணம் தெரியுமா அப்படின்னு கேட்டாலும் கூட நாங்கள் மனசில் தாழ்வு மனப்பான்மையை வைக்க தேவைய அவசியமே கிடையாது. ஏன்னா அல்லாஹு தஆலா தான் சான்றிதழ் வழங்கணும். அப்போ அந்த சான்றிதழ் ஒரு நீ முஸ்லீமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் சிரிப்போம், ஏன் ஆதாரத்தின்படி நான் முஸ்லீமா இருக்கிறேன், நீ முஸ்லீமான்னு கேட்போம் மாத்தி. ஏன் அந்த அறிவு விஷயத்தில் நாங்கள் தாழ்வு மனப்பான்மையை கை கொள்ள வேண்டி இருக்குது? ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் அதிகமாக படித்தாலும் தலக்கணம் வரக்கூடாது. ஏனண்டா ஃபவுக்கக்குள் இது இல்மின் அலீம் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு அறிஞ்சவனுக்கு மேலே ஒரு அறிவாளி இருக்கிறான். எல்லாம் அறிந்தவன் உலகத்தில் கிடையாது, ஒன்றுமே தெரியாத யாருமே அந்த உலகத்தில் இல்லை. ஒன்றுமே தெரியலைன்னு ஒரு மனிதனை சொல்ல முடியாது, ஏதோ ஒரு விஷயத்தை அறிஞ்சிப்பான். அதே போல எல்லாமே தெரிஞ்சவங்கிறது அல்லாஹ் அவருதான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல மக்கள் கேட்டாங்க, இந்த உலகத்திலே அறிவாளி யார்? நான் தான் அறிவாளி என்பதை நான் அறிகிறேன், என்னை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லும்போது தான் அல்லாஹு தஆலா ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மூசா நபியை அனுப்புனான். ஒரு அடியார் இருக்கிறார், அவரிடத்துல பேய்த்து நீங்கள் தெரியாத விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி தருவார், பொறுமையாக இருந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு அனுப்பி அது ஒரு சம்பவம் கஹ்ஃப் சூராவில் வருகிறது. அப்போ இப்படி இருக்கும்போது நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னார், இந்த தக்குவா இருந்தால்தான் இபாதத்துகள் ஒழுங்குபடும். அப்பொழுதுதான் இந்த சத்தியம் மேலும், ஒரு அமீருக்கு கட்டுப்படுற விஷயமா இருந்தாலும் சரி, பள்ளி கட்டுற விஷயமா இருந்தாலும் சரி, தான தர்மங்கள் செய்கிற விடயமா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் வாழக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஏனைய நண்பர்களோடு நல்ல முறையில் நடக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, தர்பியாவுக்கு மேலும் மேலும் ஒத்துழைத்து அந்த சத்தியத்துக்காக மேலோங்குவதற்காக உள்ள விஷயமா இருந்தால், எந்த ஒரு நன்மையான காரியமா இருந்தாலும் அந்த அச்சம் தான் எங்களை உந்துகிறது. மறுமைக்கு சேர்க்கணும், மறுமை இருக்கிறது, நான் என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறேன், என்னோடு இருந்தவர்களெல்லாம் மரணித்து விட்டார்கள், எனக்கு எப்பொழுது மரணம் வரும் என்பது தெரியாது, அதற்கு நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த அச்சம் இருக்கும். அதனால் எங்களுக்கு நிம்மதி, எங்களை சூழ இருக்கக்கூடியவர்களுக்கு நிம்மதி, அதே போல எங்களுடைய குடும்பத்தார் சமூகத்துக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல முறையிலே ஒரு நிம்மதியாக இருக்கும். ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டு இனி வரக்கூடிய காலங்களிலே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை உள்ளத்துக்கு ஏற்றி அதை நாங்கள் உணர்ந்து பயந்து அதுக்கு பிறகு இபாதத் செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அக்குலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக். சுப்ஹானல்லாஹி வ ஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ ஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்.